ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியைப் போலே, தசமுகனைச் சற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே. பெண் பிள்ளை எத்தனை விஷயங்கள் அவ ஹிருதயத்துல தேக்கி வச்சுண்டு எத்தனை அழகா அந்த ஸ்மரணத்துல இருக்கா பாருங்க. நிஜமாவே கரெக்டா பெண் பிள்ளை அந்த நவவித பக்தியில தலைக்கிறார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம், பகவான ஸ்மரிக்கிறதுக்கு சுலபமான வழி என்ன? அவனுடைய கல்யாண குணங்களை நினைக்கிறதா, அவனுடைய ரூபத்தை நினைக்கிறதா, இல்லாட்டி அவனுடைய அளவில்லாத ஐஸ்வர்யத்தை நினைக்கிறதா? எல்லாத்த விட சுலபம் அவன் பக்தர்களுக்கு பண்ண அனுகிரகத்தை வச்சுண்டு ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா பகவான் ஒவ்வொரு பக்தாளுக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்றான். இந்த அனுகிரகத்துல தாரதமியமே கிடையாது. இப்ப பாகவதம் ராமாயணம் இதுலாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல வருவா, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வரமாட்டா. ஆனா அதுக்குள்ள பகவானுடையதான அனுகிரகத்தை வாங்கிடுவா. அது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். யானைக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு, பூனைக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு, எறும்புக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு. இதுல முக்கியம் என்னன்னா அந்தந்த ஜீவராசி திருப்தி அடையணும். அது போல பகவான் அவரவர்களுக்கு தகுந்ததான இவாளுக்கு இவ்வளவுதான் தகுதின்னு அர்த்தம் இல்லை, இவாளுக்கு இந்த அனுபவத்துல அவ தலைப்பார்கள் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். ஒரு குழந்தை கொண்டு போய் நீங்க ஒரு 5000 ரூபாய் கொண்டு கொடுத்தா தலைக்குமா? சத்தியமா தலைக்காது. ஒரு 5 ரூபாய் சாக்லேட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். ஏன்னா அது 5 சாக்லேட். அந்த மாதிரி 5 ரூபாய் சாக்லேட்டோட 5000 ரூபாய் வசதி தான். ஆனா அதுக்கு அந்த 5 ரூபாய் சாக்லேட் பெரிய தலைப்பு. அது போல பகவத் அனுபவத்திலையும் ஒவ்வொருத்தருக்கு இந்தந்த அனுபவங்கள் வசதியா தெரியும். அதுதானே சிரேஷ்டம், அதுதானே. அந்த மாதிரி பகவத் அனுபவம் கொடுக்கிறான். அந்த அனுபவத்தை பெண் பிள்ளை தன் மனசுல பத்திரமா சேமிச்சு வச்சுக்கிறான். பாகவதம் கேட்கறோம், ராமாயணம் கேட்கறோம், பகவத் விஷயம் நிறைய கேட்கறோம் இல்லையா? இத அழகா சேமிச்சு வச்சுக்கணும். டெபாசிட் பண்ணி உள்ள வச்சுக்கணும். டெபாசிட் பண்ணி வைக்க 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 அப்படியே ஆனந்தமா அப்படியே அதை நினைச்சுண்டு வாழலாம். பெண் பிள்ளை அந்த ராமாயண விஷயங்கள், பாகவத விஷயங்கள் இத கேட்டுட்டு அவ உட்காந்து அதை ஆலோசனை பண்றா. ஒவ்வொருத்தர் விஷயத்தையா, கண்டாகரன் விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி தொண்டைமா சக்கரவர்த்தி விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி க்ஷத்ரபந்து விஷயமா இருக்கட்டும், அவ ஆலோசனை பண்ணி அதுல அவள் ஓ இந்த ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு அவளை பிரமிக்க வச்ச விஷயங்களை மனசுல தேக்கி வச்சுண்டு சுவாமி ராமானுஜரிடத்துல பேசுற. இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், ஆனா அது மேலெழுந்த வாரியா தான் அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோமே ஒழிய அதுல ஆழங்கால் படுறதில்லை. மேலெழுந்த வாரியா விஷயம் தெரிஞ்சுக்கிறது புத்திக்கு, ஆழங்கால் போகிறது மனசுக்கு. புத்தினா ஒரு இன்டலெக்சுவலா ஒரு நாலேஜ் அப்படிதான் போயிடும், எட்டு சிறைக்காவா போயிடும். அது மனசுக்குள்ள ஆழமா இறங்கும் பொழுது ஜோரா அது பாவமா வெளிப்படும். மனசுக்குள்ள எதை விதைக்கிறோமோ அது பாவமா வரும். எத் பாவம் தத் பவதி. அப்ப அந்த பெண் பிள்ளை அவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை, மூணு எழுத்துல என்ன அழகா ஜோரா ஜெயிச்சுட்டான் இந்த க்ஷத்ரபந்து. மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். ரொம்ப அழகா திருமாலையில தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்றார். கரெக்டா அதையே பிடிச்சிட்டார். மூன்றெழுத்து சொன்னேனோ, ஆழ்வார் அஸ்திவாரமா வச்சுண்டு மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்றார். அந்த மாதிரி அடுத்து சொல்றா, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, அகல்யாதேவி ஆச்சரியமானவள், அத்தியாச்சரியமானவள், அகல்யா குறையில்லாதவள், அவ்வளவு சிரேஷ்டமானவள். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனுடைய பெருமைய லோகத்துல ஜோர பிரகாசப்படுத்தின ஒருத்தி அகல்யா தேவி. ரொம்ப அழகி. அவருக்கும் கௌதம ரிஷிக்கும் தான் கல்யாணம் ஆகிறது. கல்யாணத்துக்கு கூட அகல்யாவை யார் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு போட்டி வந்துடுறது. இந்திரன் தனக்குதான் வேணும்னு ஆசைப்படுறான். அப்ப நாரதர் தான் இல்ல, அகல்யா நல்ல ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா விசேஷம்னு சொல்லி ஜோரா கௌதமர நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அவர் சொன்னார். அதெல்லாம் வேண்டாம் நான் பாட்டு, இல்ல இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப இந்திரனும் தனக்கு வேணும்னு உடனே உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராளோ அவர்களுக்குன்னு விட்டார் பிரம்மதேவன். உடனே கௌதம ரிஷி பார்த்தார், இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை, என்னால முடியவே முடியாது. ஆனா நான் கொஞ்சம் கால் விந்தி விந்தி தான் நடப்பார் கௌதம ரிஷி, என்னால முடியாது, இந்திரனே நடக்கட்டும். அப்ப அழகா நாரத மகரிஷி ரெண்டு முகம் கொண்ட பசுவை பிரதட்சிணம் பண்ணா பூலோகத்தை பிரதட்சிணம் பண்ணதுக்கு சமானம் அப்படின்ற. ரெண்டு முகம் கொண்ட பசு எங்க தேடுறதுன்னா, மாடு கண்ணு போடும் பொழுது கண்ணுக்குட்டியோட தலை அப்படி வெள்ள வரும், டக்குன்னு பார்த்தா மாட்டுக்கு ரெண்டு முகம் மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல பிரதட்சிணம் பண்ணும் அப்படின்னா பூ பிரதட்சணம் சமானம். அப்ப கோமாதா எத்தனை வசத்தின்னு பாத்துக்கோங்க. அந்த கண்ணுன்ற சமயத்துல பாக்கிறதும் அந்த சமயத்துல பிரதட்சிணம் பண்றதும் கோட்டி ஜென்ம சுகிருத்தம். கோமாதா அவ்வளவு சிரேஷ்டமானவள், அவ்வளவு அற்புதமானவள். அழகா அதை பிரதட்சிணம் பண்ணுங்கன்னா பிரதட்சிணம் பண்ணிட்டா அகல்யாவை கல்யாணம் பண்ணிட்டா. ஆனாலும் இந்திரனுக்கு மனசு கேட்கல. என்னடா அந்த சரீரத்து மேல அப்படி ஒரு அபிமானம் வச்சுட்டான் அகல்யாவுடைய சரீரத்து மேல, அதை அடையணும் அனுபவிக்கணும்னு ஒரு வெறி பிடிச்சு அலைய ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் ஒரு நாள் கௌதம மகரிஷி வேஷத்துல இந்திரன் வரான். அகல்யாவுக்கு தெரிஞ்சுடுறது, தெரிஞ்சு தன்னுடைய நிழல சாயும் இல்லையா, அந்த நிழல அகல்யாவா அழகா பண்ணி அவளை பத்தி வர்றது, அவ்வளவு பேர் பத்தி வர்றது. ஆனா அவளுக்கு அந்த பண்ணம் முடிஞ்சது. இந்திரனை அனுப்பி வச்சுடுறா. அப்பதான் கௌதம ரிஷி வந்தார், பார்த்தார், சாபம் கொடுத்துட்டார். அகல்யா நுண்ணிய உருவில இருந்தா, வால்மீகி ராமாயணத்துல அப்படிதான் காண கிடையாது, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாள் அப்படின்னு, கல்லா இருந்தாள் அப்படின்னு அழகா சில இதுல சொல்றது உண்டு. ஆத்துக்கார திரஸ் கிடைச்சிட்டு போயிட்டார். பிள்ளையும் ஜனக மகாராஜா இடத்துல போயிடுறான். அகல்யா அந்த இடத்துல இருந்துண்டு பகவன் நாமத்தை ஜபிக்கிறார். சாப விமோசன கௌதம சொல்ற, எப்ப ராமன் வரானோ அப்ப உனக்கு சாப விமோசனம்ட்ட. அவள் பாட்டுக்கு ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கா. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் வரும், இல்லாட்டி ஒரு பிரச்சனை வரும், ஒரு பாபம் வந்துடும், ஒரு பழி வந்துடும். அந்த சமயத்திலெல்லாம் நிதானமாக பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். ஆனா அந்த சமயங்கள்ல நிதானம் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியம். நம்ம நன்னா இருக்கும் பொழுதோ, இல்லாட்டி நம்ம சௌகரியமா இருக்கும் பொழுதோ ஒரு நிதானமோ, ஒரு சாந்தியோட இருக்கோம், ஒரு பல விஷயங்கள்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறோம்னா அது பெரிய விஷயம் இல்லை. இக்கட்டான சூழ்நிலைகள்ல நாம ஒரு நிதானத்துல இருந்துட்டோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் எதுக்குன்னா, நிறைய இந்த பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் நிறைய கஷ்டப்படுறவாழ் விஷயங்கள்லாம் வருது. அதெல்லாம் கேட்டு 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 மனசுல தேக்கி வச்சுண்டு அழகா நிதானமா நடந்துக்கணும். இந்த நிதானம்ன்றது ரொம்ப அவசியம். அகல்யாதேவி அழகா பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டு அப்படி கடக்கறா. எல்லாரும் ஊர் முழுக்க எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டா. ஐயோ அகல்யா மோசமானவள், எல்லாரும் அகல்யாவா அழகி, அகல்யாவா பத்திவிரதைன்னு சொன்னது போக அகல்யா மோசமானவள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அவ்வளவு பயங்கரமா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. புராணம் தெரியாத பல பேர் அகல்யா மோசமானவள் ராமாரதன்னு சொல்றா. இந்திரன் அப்படி வந்தால் அவளுக்கு தெரிய வேண்டாமா? நிறைய பேருக்கு அகல்யா தன்னுடைய சாயையே தான் இந்திரனிடத்தில் அனுப்பின ஆள் அப்படின்னு தெரியாது. ஆனா நாமஜபம் பண்ணிட்டே இருக்கா. பகவான் என் பழிய மாத்தி கொடுப்பான், பகவான் என் பாபத்தை மாத்தி கொடுப்பான், பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணுவான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பகவான் மாத்தி கொடுக்கறது சுலபம். நம்ம ஆர்கியூ பண்ணியோ, நம்ம பக்கத்து நியாயத்தை சொல்லியோ, பரிகாரம் பண்ணியோ இது சரி பண்ண முடியாது. பகவான் நினைச்சான்னா சரி பண்ணிடுவான். அவள் பாட்டு காத்துன்னு இருக்கா, அழகா நாமஜபம் பண்ணிண்டு. எல்லாரும் அவளை தரஸ்கரிச்சாச்சு, அவள் பாட்டு இருந்துட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் அழகா விஸ்வாமித்திரர் ராமனை போய் அழிச்சுண்டு வரா. தான் பண்ணக்கூடிய யஜ்ஞத்தை காப்பாத்துறதுக்காக அழிச்சுண்டு வரா. யஜ்ஞ சம்ரக்ஷணம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்ப ரிஷிகள்லாம் ராமனத்தை சொல்றார், அப்பா ஜோரா ஒரு தனுதியாகம் பண்றார், ஆச்சரியமா ஜனக மகாராஜா அந்த தனுச பார்க்க வரியா, நாங்கள்லாம் போறோம் மிதிலா தேசத்துக்குன்னு. ஒன்னு ராமனையும் கூட்டு அழகா விஸ்வாமித்திரர் கிளம்புறார். போகிற வழியில அந்த கௌதமருடைய ஆசிரமம் பாழ்பட்டு கிடக்கிறத பாக்குறான் ராமன். பார்த்துட்டு ராமனே கேட்கிறான், இது யாருடைய ஆசிரமம், ஏன் இப்படி பாழ்பட்டு கிடக்கிறது, நல்ல ரிஷிகள்லாம் தபஸ் பண்ண ஆசிரமம் மாதிரி இருக்கே, இந்த குடிசைகள் அந்த இடத்துலலாம் இன்னும் அந்த தெய்வீக சாநித்தியத்தினுடைய பூரணம் தெரியறதே. அப்பதான் அழகா விஸ்வாமித்திரர் அகல்யா விஷயம் சொல்லி, இந்திரன் விஷயம் எல்லாம் சொல்லி, கௌதமர் கொடுத்த சாபத்தை எல்லாம் சொல்ற. அப்ப பாக்கிறா ராமன், அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமஹா உனக்காகத்தான் அவள் காத்துட்டு இருக்கா அப்படின்னு. உடனே ராமன் அந்த கௌதம ரிஷியுடைய ஆசிரமத்துல நுழையறான். பகவான் அங்க உள்ள நுழையறான். நுழைஞ்ச உடனே அவன் பாதத்துல இருந்த தூசுப்பட்டே அங்க நுண்ணுருவா இருந்த அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் ஆகிறது. கல்லா இருந்தா கல்லு மேல பகவான் பாதம் வச்சான், அப்படியும் வச்சுப்போம். முதல் அடியை, முதல் அப்படின்னா உலகத்துக்கே முதல் அடி அதுதான், உலகளந்த முதல்வனுடைய அடி அதுதான். பகவானுடைய சரண கமலம் சகலவிதமான பாபத்தையும் நாசம் பண்ணும். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். எல்லா விதமான துயரங்களையும் அறுக்கும்படியான சுடர் அடி அது. அப்ப சுவாமியுடைய சரணதூளியுடைய மகாத்மியம் அழகா அகல்யாவுக்கு சாப விமோசனம் ஆயிடுறது. அடுத்த கஷணம் கௌதம மகரிஷியும் வந்துடுறா. ரெண்டு பேருமா பகவானுக்கு அழகா பூஜை எல்லாம் பண்றா. பகவான் இவா ரெண்டு பேரையும் சேவிக்கிறார் உத்தமமா. சரியா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பகவான் சேவிச்ச முதல் தம்பதி யாருன்னா அகல்யாவும் கௌதமரும் தான். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாருமே சேவிக்கிறான். அவ்வளவு அழகா ஜோரா சேவிக்கிறான் பகவான். அகல்யாவை சேவிக்கிறான் அப்படின்னா பதிவிரதையா இருந்தா தானே, தன்னுடைய திருவடியினாலே அவள் பரிசுத்தப்பட்டா அப்படி லோகம் சொன்னாலும் பகவான் பார்த்தான், இந்த அம்மா என் திருவடி மகிமையை காட்டுறதுக்காகவே அப்படி இருந்தாள் அப்படின்னு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டானா. அப்படி ராமன் தேடிண்டு வந்து அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு பக்தியும் ஒரு நாம ஜபமும் ஒரு ஸ்ரத்தையும் ஒரு நிதானமும் அந்த காத்துன்றிருக்கிற தன்மையும் அகல்யாதேவிக்கு இருந்தது. இது வேணும் இல்லையா? சாதாரணமா எல்லாரும் ஒண்ணு தற்கொலை பண்ணிட்டு இருவா, இல்லாட்டி அடுத்தவா மேல பழி சொல்லுவா, இப்படி பலவிதமா லோகத்துல நாம பாக்கிறோம். ஆனா அகல்யா எதுவுமே பண்ணலையா? ஆத்துக்கார கோச்சுக்கல, உலகத்தை கேவலப்படுத்தல, அடுத்தவாளுக்கு இவ பிரதிசாபம் கொடுக்கல, யார்கிட்டயும் ஒன்னும் சொல்ல, அவள் பாட்டுக்கு பகவன் நாமத்தை ஜபிச்சா. என்ன வேணா இருக்கட்டும், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம். பாகவதம் கடைசி ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றது, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபத்துக்கும் பரிகாரம் இதுதான். நமக்கு மேல வர பழி கூட ஏதோ பிராரப்த கர்மா கூட இதுதான் சரி பண்ணும், ஈஸியா சரி பண்ணும். ஆனா அது எந்த சமயத்திலும் தெரியாது, சுவாமி வருவான். நீங்க இருந்த இடத்துல இருந்துண்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தா தானாக சுவாமி வந்து உங்களுடைய பாவத்தை தொடைப்பார், உங்க மேல இருக்கிற பழிய அவரே சரி பண்ணுவார். இது அகல்யா தேவியினுடைய சாபரிமோசனத்துல நமக்கு கிடைக்க பெரிய பாடம். கம்பராமாயணத்துல கம்பன் ரொம்ப அழகா சொல்றார், மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டே கால் வண்ணம் இங்கு கண்டே. சாட்டகாவதத்திலே உன்னுடைய ஆச்சரியமான திருத்தோள் வலிமைய பார்த்தேம்பா, அகல்யா சாபரிமோசனத்துல உன்னுடைய திருவடி தூளையின் பெருமையை உணர்ந்தேன்பா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றதாக கம்பன் சொல்றார். அப்ப பகவத் சரண கமலம் அவ்வளவு வசதி, எந்த இடத்துல இருக்கேளோ எந்த நிலைமையில இருக்கேளோ அங்க இருந்துண்டு பக்தியும் நாம ஜபமும் பண்ணுங்கோ. கோவில்லாம் சடஹாரின்னு ஒண்ணு சாதிக்கிறார் பெருமாள் கோவில்ல, அது சரியா? சுவாமி நம்மாழ்வார் பெருமாளுடைய திருவடியா இருக்கார் அப்படின்னு பெரியவா சொல்றார். சடகோபன் தான் சடஹாரின்னு பேர். கடா மேல பார்த்தா பெருமாளுடைய திருவடி இருக்கும், அதை கொண்டு வந்து நம்ம தலைமையில நம்ம பாடு வெள்ள தானே நிக்கிறோம், ஆனா பெருமாளுடைய திருவடி வந்து நம்ம தலைமையில வச்சு அனுகிரகம் பண்றோம். இது திருவடி சாதிச்சாலே அபாரா அப்படின்னு இருக்குன்னா, பிரத்யக்ஷமாகவே ராமனுடைய அழகான திருவடி வந்து மேலப்பட்டது, அந்த தூசு பட்டதுன்னா எப்பேற்பட்ட பாக்யம். இந்த திருவடியெல்லாம் அனுபவிக்கணும்னா ஒண்ணு மகாபலியா இருக்கணும், இல்லாட்டி அகல்யாவா இருக்கணும், இல்லாட்டி சகடாசனா இருக்கணும், ஒரு உதையாவது வாங்கணும். அப்ப அந்த திருவடி பலம் என்னன்னு நன்னா தெரியும். அத்தியாச்சரியமா வாங்கினுடாள் அகல்யா. அது பெண்பிள்ளை சொல்றதுதான் அழகு, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. முதலடி உலகத்துக்கே முதல்வன் அவனுடைய திருவடி, உலகத்தையே அளந்த முதல் திருவடி. எப்பேற்பட்ட திருவடி தெரியாது, சுவாமியே தன்னுடைய திருவாயில வச்சென்று அனுபவிக்கும்படியான ஒரு திருவடி. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின் ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் அப்படின்னு பகவான் ஆளிலை மேல படுத்துண்டு ஜோர பிரளய காலத்துல தன் வாயில வச்சிருக்கும்படியான ஒரு திருவடி அது. அந்த திருவடி இவளை தேடிண்டு வந்தது இல்லையா? அதாவது நம்ம பாடு இருந்த இடத்துல நாமஜம் பண்ண சுவாமி தேடிண்டு வருவா. பெண்பள்ள சொல்றா, அகல்யா அவ்வளவு பழிபாபத்து நடுவிலையும் அசிங்கா எல்லாரும் கேவலப்படுத்தின பிறகு கூட, புருஷன் திரஸ்கரிச்சுட்டு போன பிறகு கூட இருந்த இடத்துல இருந்துண்டு பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணி சுவாமிய வசீகரிச்சுட்டா வர வச்சுட்டா, நான் திருக்கோளூர்ல இருந்துண்டு இந்த ஊரை விட்டு போறேன்னா சுவாமி என்ன போய் போறியேன்னு கேட்கிறாளே அடியாள் முசல் புழுக்க. வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னு கேட்கிற. அத இவ வேறையாகிட்டியா சொன்னா கூட விசேஷம் இல்லை, யதிராஜ சுவாமி ராமானுஜர்கிட்ட சொல்றதுதான் விசேஷம். ஏன்னா இந்த அகல்யா சாப விமோசனத்துக்கு ரெண்டு பேர் சாட்சி, ஒன்னு விஸ்வாமித்திரர், இன்னொன்னு லக்ஷ்மணன். விஸ்வாமித்திரர் அழகா பார்த்து பிரமிச்சு போனார், லக்ஷ்மணன் தான் இதெல்லாம் கூட லைவா இருந்து பார்த்துட்டு அப்புறம் ஊர்ல போய் அழகா நான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு பெருமை பீத்தின்றதெல்லாம் லக்ஷ்மணன் தான். அழகா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போனோடனே கைகேயி சுமத்ரா தேவி கௌசல்யா தேவி நட பேல இங்கேந்து போனதுல இருந்து சொல்லு, நடந்த விஷயம் எல்லாம் சொல்லு. விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போனார், அப்புறம் எங்க தங்கினேள், என்னெல்லாம் பண்ணேள், என்ன சாப்பிட்டேள், எல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்டா ஒவ்வொரு நாளா லக்ஷ்மணுக்கு பிரேக் விட்டு பண்ணி ஆசிரமா. ஒரு நாள் என்ன தெரியுமா நடந்தது, கௌதமனுடைய ஆசிரமத்துக்கு போனோம், மீதி விஷயம் நாளைக்குன்னு விட்டானோம். ஏன்டா அப்படி சொல்லிட்டா அப்படின்னா, அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும் அப்படின்ட்டான். அப்படி அழகா பகவானுடைய பாத தூளினுடைய மகிமையை பார்த்து பிரமிச்ச லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன். பகவானுடைய பாத தூளி பட்டு அந்த தூசு அந்த கல்லு பெண்ணா மாறுறத பார்த்து அசந்து போய் இனிமேல் அண்ணாவோட திருவடி ஜாகிரதையா பாத்துக்கணும்னு நினைச்சுட்டானா. ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு திருவடி அப்படின்னு நினைச்சுட்டானா. அப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சா அண்ணன் திருப்பி பாதுகை போன்றோன்னு பாதுகைதான் ஆகதான் அப்பப்ப பாத்துக்கிறான். ராமன் கேக்குறான், என்னடா அப்பப்ப என் கால இருக்கிறதுல என்னடா அப்படி பாக்குறான், இல்ல அதையதான மாறுறதான் பாத்துட்டு இருக்கேன், உன் பாதம் பத்துதான் அப்படி மாறிட்டாள், அந்த மாதிரி பாதுகை மத்த என்னெல்லாம் ஆகிறதுன்னு பாக்குறேன் அப்படின்னு விட்டாரான். அந்த லக்ஷ்மணன் பிரத்யக்ஷமாக அந்த கல் பெண்ணா மாறுறத பார்த்த லக்ஷ்மணன் ராமனுடைய கிருபைய ராமனுடைய பாதத்துல இருக்க தூசு வரைக்கும் அனுகிரகம் பண்ணுன்றத நிரூபணமா பார்த்து சாட்சியா இருந்த அந்த லக்ஷ்மணன் ஆகிய இந்த ராமானுஜரிடத்துல, லக்ஷ்மணனுக்கு ராமானுஜன் ஒரு பேர் உண்டு, ராமனுடைய தம்பின், இந்த பெண் பிள்ளை சொல்றா, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. உடனே சுவாமி ராமானுஜர் இப்படி நெஞ்சு நிமித்து நின்னா, ஆமா ஆமா எங்க அண்ணா அவட பாதம் அவ்வளவு வசதி, பாததூளி அத்தனை வசதி, ஒரு கஷணம் பாக்கிறவாளுக்கு தெரியும் லக்ஷ்மணனே நிக்கிறானோ அப்படின்னு தோணி போயிடுச்சான். அவ்வளவு சிரேஷ்டம், முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. இனிமேல் காலை தூக்கி எங்க படி மேல வச்சாலோ, இந்த சோஃபா மேல வச்சாலோ, எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சோடி ஒரு ஹைட் இருந்தா காலை தூக்கி மேல வைக்கிற நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு பாறையை பதவி தூக்கி காலை கொண்டு வைப்போம், இங்கேயா இப்படி காலை தூக்கி மேல வைக்கிற மாதிரி இருந்தா உடனே முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே அப்படின்னு பெண் பிள்ளைய நினைச்சுக்கோ. ராமானுஜர் அந்த அகல்யா போலே ஆச்சரியமான நிதானமும் பக்தியும் சத்தையும் உனக்கு சித்திக்கட்டம்னு அவளுக்கு அனுகிரகம் பண்ணான். அதே பக்தியும் சத்தையும் உங்களுக்கும் சித்திக்கட்டம், ராமானுஜ கிருபை பூரணமா உண்டு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு ஜெய், ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய், ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜருக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.